ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அறிமுக உரை. வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே புற்றி, என்னாத்தவர்க்கும் இறைவா புற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தரில் முடிப்பந்தனை தூயானை தூவெள்ளையற்றான் தன்னை சுடர்த்திங்கச்சடையானை தொடர்ந்து நின்றயல் தாயானை தவமய தன்மயானே தலையாய தேவாதி தேவர்க்கு எல்றும் சேயானை தென்கூடல் திரு அலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. தென்கூடல் திரு அலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தல் பெம்மான் பெருந்துறையான் வீழ் சுமந்த கீர்த்தி வியல் மண்டலத்து ஈசல் கள் சுமந்த நெற்றிக்கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புள் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கானம்மான. செம்மனக்கிழவோர் அன்பு தாயன்று உன் சேவடி பார்த்திருந்தலச என் மனம் குடிகொண்டு இருப்பதற்கு யானார் என்னுடைய அடிமைதான் யாதே. அம்மனம் குளிர்நாள் பலிக்கெழுந்தருள அறிவயரு அவிழ்குழல் சுரும்பு பொம்மென முரலும் மாவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே குழலொலி ஆழொலி குத்தொலி எத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திரு ஆரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மணஞ்செய் குடிப்பிறந்த பழாடியாருடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. ஊனடைந்த உடம்பில் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடஞ்செய்வரதரு பொற்றாள் தொழ தில்லையுள் மானடஞ்செய்வரதர் பொற்றாள் தொழ. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, சிவாச்சாரிய பெருமக்களே, ஸ்கந்தகுரு வித்யாலய வித்யார்த்திகளாகின்ற ஸ்கந்த குருமார்களே, நாளைக்கு வெள்ளம் குருமார்கள் தானே, எல்லாருக்கும் இந்த வித்தியை பரப்ப போற. நுகர்வோராக பெரும்பாலும் குழந்தைகள் இருப்பது என்னுடைய பாக்கியம். கருணை கடலாகின்ற சொக்கநாத பெருமானும் அவருடைய கருணையே வடிவமாகின்ற மீனாட்சி அம்பாளும் சர்வ ஜகத்துக்கும் மாதா பிதாக்களாக இருக்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு குற்றம் பொறுத்தொழுகின்ற சுவாவமும் இயற்கையா அன்பு என்பதும் குழந்தைகளிடத்துல தான் ஏற்படும் மாதா பிதாக்களாக இருக்கிற காரணத்தினால. அதனால மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமா இருக்கிறவா என்னுடைய புராணத்திற்கு நுகர்வோராக இருப்பது எனக்கு பெரிய பாக்கியம். எல்லா புராணங்களுக்கும் திருவிளையாடல் புராணத்துக்கும் பல வேறுபாடுகள் பெரியோர்கள் சொல்லுவார்கள். எடுத்த எடுப்புல எனக்கு தோன்றுகின்ற வேறுபாடு என்பது 18 புராணங்கள்ல இருக்கிற அநேகமான கதைகளை நைமிஷாரண்யத்தில் இருக்கிற வேள்வி புரிந்து விராமம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்ற அந்தன பெருமக்களுக்கு சூத முனிவர் நல்ல பொழுது போக்குவதற்காக சொன்னார். பொழுது போக்குவதற்காக சொன்னார்னு சொல்லக்கூடாது, பொழுத வீணடிக்காமல் இருப்பதற்காக புராண கதைகளை சொன்னார். நல்ல பொழுது போக்குவதற்காக சூத முனிவர் நைமிசாரண்யம்னு ஒரு மகாக்ஷேத்திரம், 12 மாசம் யாகம் பண்ணினார்கள் வேத பிராமணர்கள். அன்றாடம் அந்த ஆகுதிகள் நிறைவேறின பிறகு மாலை பொழுதுல உண்ட மயக்கம் எல்லாருக்கும் உண்டு, அப்படி தூங்கிடக்கூடாது. பிரதோஷ நேரத்துல எவ்வளவு சிரமமா இருந்தாலும் படுத்துக்க கூடாது, உடம்பு தூக்கம் வந்தாலும் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், தவிர்க்கணும். அதனால தூக்கத்தை தவிர்ப்பதற்கு எது சரியான உபாயம், சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதை போல மனுஷனுக்கு தூக்கத்தை தவிர்த்து மனசை ஈடுபடுத்திண்டு ஜாகிரதையாக விழித்து இருப்பதற்கு வேறு நல்ல வழி கிடையாது. இப்போ பகவானுடைய பெருமைகள் எல்லாம் சூதமுனிவர் மூலம் கேட்கிறார். அப்படி 18 புராணங்களையும் சூதமுனிவர் தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கின்ற வியாச முனிவர்கிட்ட கேட்டதை சொல்றார். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டதை சொல்றது தான். அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன்னா நீங்கள் 4 பேருக்கு நாளைக்கு சொல்லுவேன். அதனால நீங்கள் கவனமாக கேட்டுட்டேன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்றதை நீங்கள் 100 சொல்லலாம். நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஒரு சிரமம் பட வேண்டாம். நம்ம கைகால் வலிக்காது, உடம்பு வலிக்காது, ஒன்றும் பண்ணாது. கவனமாக கேட்கணும் கதைகள், அவ்வளவுதான். அதை 100 எடுத்து சொல்ற அளவுக்கு கவனமாக கேட்கணும், தப்பு இல்லாமல் சொல்ற மாதிரி. அப்படி பெரியோர்கள்லாம் ஒருத்தர்ட்டிருந்து ஒருத்தர் கேட்டுட்டு வந்தது தான் இன்னைக்கு புராணமாக இருக்கு. எல்லா கதையும் சொன்னவர் யாருன்னா நம்முடைய சுவாமி பிரபு பரமேஸ்வரன் தான் எல்லா கதையும் சொல்லியிருக்கிறது. ஈசான சர்வ வித்யானாம் என்று புராண வித்தைக்கும் பகவான் தான் ஆதிகர்த்தா. அவர் சொன்ன கதைகள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டவா, நேரடியாக கேட்டவா, அம்பாள் கேட்டா, முருகப்பெருமான் கேட்டார், சனத்குமாரர் கேட்டார், இவெல்லாம் சுவாமிகிட்ட நேரடியாக கேட்குற பாக்கியம் பெற்றவா. சனத்குமாரர் சுவாமிகிட்ட நேரடியாகவும் கேட்டிருக்கார், முருகப்பெருமான் மூலமாகவும் கேட்டிருக்கார். சனத்குமார்டேந்து கேட்டவர் வியாசர், வியாசர்டேந்து கேட்டவர் சூத்தர், சூத்தர்டேந்து கேட்டவா மற்றவாள்லாம். அப்படி இருக்கும்போது இந்த ஹாலாசிய மகாத்மியம் என்ற அங்கையர்கண்ணி உடனுரைய ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய எண் 64 திருவிளையாடல் பெருமையை சூதமுனிவர் தான் கேட்டிருந்தும் தன்னிடம் காசியில இருக்கின்ற பெருமக்கள் கேட்டபொழுது தான் அதை நேரடியா சொல்லாமல் இதை சொல்வதற்கு என்னை விட தகுதி உள்ள ஒருத்தர் இருக்கார் என்று காட்டினாராம். அதனால திருவிளையாடல் புராணம் என்பது ஏனைய புராணங்களினும் உயர்ந்தது சாரம். நித்தியப்படி சமைக்கிறவா இருக்கா, ஆத்துக்கு விசேஷமான ஒரு அதிதி வரா, அப்ப என்ன சொல்ற ஸ்பெஷல், ஒரு திருவையாறு அசோகான்னா அதை ஸ்பெஷலா பண்றவா இருப்பா, நீங்க பண்ணுங்கோ அந்த அதிதிக்கு நன்னா அமையணும் அப்படின்னு டெலிகேட் பண்ற மாதிரி திருவிளையாடல் புராணத்தை நல்லா சொல்லணுங்கிறதுக்காக சூதமுனிவர் தான் அறிந்து வைத்திருந்தும் அகஸ்திய முனிவரே அதை சொல்வதற்கு உரியவர் என்று காட்டிவிட்டார். அதனால இந்த புராணம் மட்டும் அகஸ்திய சொன்னது. அகஸ்திய யார்டேந்து கேட்டுண்டார், ஸ்கந்த குருநாதன்டேந்து கேட்டுண்டார், முருகப்பெருமான்டேந்து அகஸ்தியர் கேட்டுண்டார். ஆகவே நம்முடைய ஸ்கந்த குரு வித்யாலயத்தினுடைய வெள்ளி விழா ஆண்டில ஸ்கந்த குருவானவர் உபதேசம் பண்ணின ஒரு புராணத்தை நம்ம சிரவணம் பண்றதுங்கிறது நமக்கு மிகவும் பொருத்தமான ஒரு செயல். குருநாதன் என்ற பெயரினாலே சிறப்பாக அழைக்கப்படுபவர் முருகப்பெருமான், அவர் உரைத்த புராணம் இது என்று பார்க்கின்றோம். இது ஒரு ஸ்தல புராணம் தான், ஆனால் ஏனைய ஸ்தல புராணங்களை போல இல்லாம சிறப்போடு விளங்குகின்றது. என்ன காரணம்னா தமிழ் மொழியில ஸ்தல புராணங்கள்லாம் ஒரு 500 வருடங்களுக்குள்ள நிறைய எழுதப்பட்டன. அந்த தலபுராண செய்திகள் செவிவழி செய்திகளாக அந்தந்த தலங்களில் இருந்தன. ஆனால் இந்த மதுரையம்பதியினுடைய சிறப்பாகின்ற திருவிளையாடல்களிலே பலவும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றிய தமிழ் இலக்கியங்களிலேயே சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அதனால தொன்று தொட்டு வருகின்ற இந்த புராணங்கள் பின்னால் 8-8 64 விளையாடல் என்று வரையறை செய்யப்பட்டு புராண வடிவம் கொடுக்கப்பட்டது பிற்காலத்தில். ஆனால் இதில் சொல்லப்படுற புராணங்கள் பழைய இலக்கியங்களிலேயே எடுத்தாளப்பட்டிருக்கின்றன என்பது ஏனைய ஊர்களுக்கு இருக்கிற தலபுராணங்களிலிருந்து கடம்பவனத்திற்கு இருக்கின்ற தலபுராணத்தினுடைய சிறப்பினை நமக்கு காட்டும். நீங்கள்லாம் குழந்தைகள்னு நான் நினைக்கல, நீங்கள்லாம் வித்வான்கள். இப்போ ஒரு பசு என்ன பண்ணும், பசு வந்து புல் மேயிற மாதிரி நாமெல்லாம் வித்தியை கிரகிக்கணும். பசு புல் மேயும் போது புல் இருக்கிற இடத்துல மேய்ஞ்சிடும், பின்னாடிதான் அசை போட்டு அரைச்சி சாப்பிட்டு ஜெரிமானம் ஆகணும் அப்படிங்கிற அந்த கவலையெல்லாம் அதுக்கு கிடையாது. புல்லு கிடைக்கும் போது விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே கவலை தான் அதுக்கு உண்டு. அதுபோல இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியறதோ புரியலையோ எல்லாத்தையும் நீங்கள் காது வழியாக இதயத்தில் போட்டு அடக்கி வச்சுட்டுருணும். பின்னாடி உங்களுக்கு இதெல்லாம் ஸ்புரிக்கும், அந்த ஸ்கந்த குருநாதனுடைய கிருபையினால் உங்களுக்கு எல்லாமே இது ஸ்பஷ்டமாயிடும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறையா கேட்கணும். அதனால் உங்களுக்கு நான் வந்து பெரியவாளுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லுவேன். சில நேரத்தில் ஐயா சொல்கிறது புரியலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, இன்றைக்கி புரியலன்னு நாளைக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும், அது எனக்கு தெரியும். சிலப்பதிகாரம் அப்படிங்கிற பழைய சங்க இலக்கியம், அதில் 64 விளையாடல்களில் 5 விளையாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறத பெரியவர்கள் வந்து எடுத்து பார்த்துருக்கா. பகவான் வெள்ளியம்பலத்தில் திருக்கூத்து ஆடினார். வெள்ளியம்பலத்தில் சுவாமி எப்போது நடனம் ஆடினார்னு கேட்டால், மீனாட்சி அம்மையாரை கல்யாணம் நின்ற அன்னைக்கே வெள்ளியம்பலத்தில் கூத்தாடினார். இது என்ன சிறப்பு பாருங்க, ஒரு கல்யாணம், மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறார் நம்மாத்து பொண்ணை, நம்ம ஊர் பொண்ணை தான் கைலாசபதி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். மாப்பிள்ளை வெளியூருக்காரர், அவரை நம்ம மரியாதையாக வச்சுக்கணும். மாப்பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நம்ம ஊர் பொண்ணை இதேமாரி மேடையில் ஆட விட்டா பரவாயில்ல, ஆனால் மாப்பிள்ளைக்கு வேண்டப்பட்டவா ரெண்டு பேர், அவா என்ன பண்ணா நடராஜாவுடைய திருக்கூத்து தரிசனம் பண்ணாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு விரதமாக இருக்கா, பச்சை தண்ணி குடிக்கலை, காஃபி சாப்பிடலை, கல்யாணத்துக்கு வந்து கை நினைக்காம போனா பகவானுக்கு இல்லவா அவமானம், சுக்கநாதர் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடாம போயிட்டா வியாக்ரபாதரும் பதஞ்சலியும் சொன்னா. அதனால என்ன பண்ணார், மாப்பிளையே டான்ஸ் ஆடின கல்யாணம், இது ஒண்ணுதான். அவளை சாப்பிட வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை என்ன பண்ணார், பொன்னம்பலவாளருடைய அந்த கூத்தினை அம்பலம் மட்டும் வெள்ளியினால இருக்கும் என்று சொல்லி தான் ஆடி கட்டினார். இதுதான் பழமையான திருவிளையாடல். பழைய நூல்களில் இருக்கிற திருவிளையாடல் பார்த்தீங்கன்னா வெள்ளியம்பல கூத்து திருக்கூத்து ஆடிய திருவிளையாடல். சிலப்பதிகாரத்தில் கடல் சுவரை வேல் விட்டது இருக்கு. உக்ரகுமார பாண்டியன் இந்த மதுரையை அழிக்க வந்த சமுத்திரத்தை தன்னுடைய தகப்பனாராக இருக்கின்ற சுந்தர பாண்டியர் தனக்கு கொடுத்த அந்த வேல், அந்த வேலை கொண்டு எல்லாம் வல்ல சித்தர் கனவிலே தோன்றி, உக்ரகுமாரா நேரம் கடத்தாதே, கையில் இருக்கிற வேலை சமுத்திரத்தின் மீது எரிந்து விடுன்னு சொல்லவும் செய்தார். அது கடல் சுவரை வேல் விட்டது. இப்படிலாம் உங்களுக்கு 64 திருவிடலில் நிறைய இப்போ நடுப்புறையே வந்துடும் போல இருக்கு. இந்த பத்திரிகையை பார்த்தோன்னே சிதம்பரத்தில் எல்லாரும் என்னை பயமுறுத்தி அனுப்பிச்சா, 15 மணி நேரத்தில் நீ 64 திருவிழா சொல்ல போறியா, நீ எப்படி சொல்லுவேன் பார்த்து. நான் சொன்னேன், எதை சொல்லணும்னு மீனாட்சி நினைக்கிறாளோ அதை நான் சொல்லுவேன், அது சாரமாக இருக்கும், அது வித்து போல இருக்கும், ஒரு வித்திலேருந்து ஆல விருட்சம் வரும், அதனால பயம் இல்லாமல் சொல்லிடலாம். நாம் எதை கவனிக்கணும், வித்தை கவனிக்கணும். வித்தை ஒழுங்காக விதைச்சுட்டா அதுலேருந்து விருட்சம் வரதை பற்றி நமக்கு கவலை கிடையாது, அது சுவாமியினுடைய கவலை. அதனால சாரத்தை சொல்லிடலாம். இந்திரன் முடிமேல் வலை எறிந்தது அப்படிங்கிற திருவிளையாடல் சிலப்பதிகாரத்தில் இருக்கு. மேருன்னு ஒரு பர்வத்தம் முழுக்க சொர்ணமயமானது. அந்த மேருமலையை சுற்றி தான் சூரிய சந்திரர்கள் வலம் வருகிறார்கள். சூரிய சந்திர அஸ்தமனங்கள் உதயங்கள்லாம் அங்கு தான் ஆகின்றன. அந்த மேருமலையே கர்வத்தினால இருந்தபொழுது மதுரைக்கு பஞ்சம் வந்தபோது பணம் வேண்டியிருந்தது, மேருமலை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது. உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணார், தன் கையில் இருக்கிற செண்டு, செண்டுன்னா சாதாரண கிலுகிலுப்ப மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை அடித்தா வலிக்காது, ஆனால் அடித்தது யாரு, முருகன். அதனால மேருமலைக்கு பயம் வந்து வேண்டிய தனத்தெல்லாம் கொடுத்தது. அது சிலப்பதிகாரத்தில் இருக்கு. அப்புறம் லிங்கமும் மன்னியும் கிணறும் சான்று உரைத்த அது கடைசி திருவிளையாடல், அதுவும் சிலப்பதிகாரத்தில் இருக்கு. அப்படிமா அப்புறம் கல்லாடம்னு ஒரு புஸ்தகம், அது யாரும் படிக்கிறதே இல்லை. அந்த புஸ்தகத்தில் நிறைய திருவிளையாடல் இருக்கு. இந்திரன் பழிதீர்த்தது, மீனாட்சி அம்மையார் திருமணம் செய்தது, வெள்ளியம்பல திருக்கூத்தாடியது, அன்னக்குழியும் வைகையும் அழைத்தது, எழுகடல் அழைத்தது, உக்ரகுமாரருடைய அவதாரம், கடல் சுவர வேல் விட்டது, கல்லானைக்கு கரும்பு அறுத்தியது, அங்கம் வெட்டியது, வளையல் விற்றது, சோழனை மடுவில் விட்டியது, மாமனாக வந்து வழக்குரைத்தது, விறகு விற்றது, திருமுகம் கொடுத்தது, கரிக்குருவிக்கு உபதேசித்தது, தருமிக்கு பொற்கிழி அளித்தது, இடைக்காடன் பிணக்கு தீர்த்தது, வலை வீசியது, நரியை பரியாக்கியது, மண் சுமந்தது, கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தது, நாரைக்கு முக்தி அளித்தது. இந்த நாரைக்கு முக்தி அளித்தது அப்படிங்கிற ஒரு சின்ன கதை, அதை நினைத்து அதை கேட்டவர்கள் உருகாத மனம் கொண்டவர்களே இருக்க முடியாது. அப்படி அற்புதமான பரமேஸ்வருடைய கிருபை. அதாவது புராண சிரவணத்தினால நம்முடைய மனசு எப்படி சுத்தமாகணும்னு கேட்டா, ஒரு தகுதியுமே இல்லாத திரியக்காக கீழ் பறவை சாதி படைத்திருக்கிற ஒரு உயிர் இந்த ஆலாசிய மகத்துவத்தை கேட்ட அளவில் இயற்கையாகவே மீனை பார்த்தாலே பசிக்கலனும் கொத்தி திங்கணுங்கிற எண்ணம் கொண்டது 15 நாள் உபவாசம் இருந்து பொற்றாமரை குளத்தில் 3 வேளை நீராடி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை சுற்றி சுற்றி வந்ததான். வந்து பசி மயக்கத்தினால பிராணனை விட போகிறது. அந்த நேரத்தில் மீன்கள்லாம் துள்ளின் இருக்கின்றன இந்த பொற்றாமரை புஷ்கரணியில். அதை கொத்தலாங்கிற எண்ணம் வந்தவுடனே தன் மனசை அடக்கின்றது. நமக்கெல்லாம் புராணங்கள்லேயும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா, கண்ணு இந்திரியங்கள் மனசு இதெல்லாம் நம்ம வந்து கெட்ட வழிக்கு அழிச்சுட்டு போகும். அதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அடக்கிக்கணும். ஒரு கார் ஓட்டும்போது பிரேக் போட வேண்டிய நேரத்தில் பிரேக் போடணும். ஏதாவது ஒருத்த குறுக்க வந்துட்டானா அவனை குத்தம் சொல்லக்கூடாது. நம்ம கார் நல்ல பிரேக் கண்டிஷனில் இருக்கணும். நாம் நம்ம காரை நிறுத்திக்கணும். யாரையும் குத்தம் சொல்லாமல் நம்முடைய குற்றங்களை அறிந்து வாழ வேண்டும். அது ஒரு மனுஷனுக்கு தேவையான தபஸ். அது நாரைக்கு வந்தது சுவாமி கிருப்பையினால். அப்போ சொக்கநாதர் காட்சி கொடுத்தார், நாரைக்கு முக்தி அளித்து வரம் கொடுத்தார். நாரை சொன்னது வரம் கேட்டுக்கோன்னார் சுவாமி. பெருமானே உன் திருவடி தான் எனக்கு வேணும்னார். அது உனக்கு உண்டு, ஆகவே வேற ஏதாவது வரங்கு. நமக்கு எது உண்டோ அதை கேட்டு நம்முடைய வரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நித்தியபடி சிவபூஜை பண்ணினா மோட்சம் உண்டு, நித்தியபடி சிவபூஜை பண்ணினா குழந்தைக்கு கல்யாணம் ஆகும், படிப்பு வரும், குழந்தைக்கு குழந்தை பிறக்கும். இதெல்லாம் சுவாமிகிட்ட கேட்கவே வேண்டாம். தொடர்ந்து உன்னை இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரையும் நித்தியபடி நான் பூஜை பண்ணுற மாதிரி என் உடம்புல தெம்ப கொடு. ஒரு நாளும் உன்னை பூசிக்காமல் நான் வாழக்கூடாது. அதை தான் கேட்கணும் சுவாமிகிட்ட. கடைசி வரையும் கண்ணை அவனை பார்க்குற மாதிரி இருக்கணும், காதை அவனை கேட்குற மாதிரி இருக்கணும், வாயை அவனை ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி இருக்கணும், கைகாலில் தெம்பு இருக்கணும். சுவாமியை சுற்றி வர்றதுக்கும் புஷ்பாஞ்சலி பண்ணுறதுக்கும் உட்காந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும். அப்படி சாமி நம்மளை வச்சுருந்தாரு. மற்றதெல்லாம் கேட்காமலே கிடைக்கும். கேட்காமல் கிடைக்கிறத கேட்டுறக்கூடாது. சுவாமி சொன்னார் நாரைக்கு, நீ கேட்காமலே உனக்கு கொடுத்துட்டேன், வேற ஏதாவது கேளுனார். நாரை சொன்னது இந்த பொற்றாமரையில் மீனே இருக்கக்கூடாதுன்னு கேட்டது. இன்னைக்கு மீன் இருக்கா? நாரை கேட்ட வரம் என்ன கேட்டதுன்னா, இந்த பொற்றாமரை புண்ணியமான குளம், இதில் மீன் இருந்து என் ஜாதிக்காரன் அந்த மீனை கொத்தி பாவத்துக்கு போகக்கூடாது. ஆகவே இந்த புண்ணிய தீர்த்தத்தில் மீனே இல்லைன்னா அவனுக்கு அந்த பாவம் சம்பவிக்காது என்று கேட்டதான். அதான் நாரைக்கு முக்தி அளித்தது. பன்றி குட்டிகளை படைத்தலைவராக்கியது. நல்லா கவனிங்க, ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போய் வேட்டையாடின அந்த அரச பன்றி, அதனுடைய மனைவி, அவருடைய குழந்தைகளுக்கு சுவாமி போய் பால் கொடுத்து அவர்களை ஆளாக்கி இந்த ராஜாவுக்கு மந்திரிகளாக்கி அச்சமில்லாத மந்திரிகளாக்கி இந்த பன்றி குட்டிகள் சொல்ற மந்திராலோசனையின் படிதான் அவன் ராஜ்யம் நடத்துவானே தவிர அவர்களை மீறி நடத்த மாட்டான் ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு அவர்களுக்கு கௌரவம் கொடுத்தார் சுவாமி. மந்திரியை மீறி ராஜா ராஜாங்க நடத்தலை அப்படி தைரியம் கொடுத்தார். திரு ஆலவாயானது மாணிக்கம் விற்றது கால் மாறி ஆடியது. முதல்ல சுவாமி இந்த மதுரையில் சிதம்பரம் நடராஜா மாதிரி தான் வலது காலை ஊனி இடது காலை வீசி ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் ராஜசேகர பாண்டியனுக்காக ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சிவராத்திரி காலத்தில் காலை மாற்றி ஆடினார். அதெல்லாம் கல்லாடத்தில் இருக்கு. ஆனால் கல்லாடம் என்பது பிற்பட்ட ஒரு நூல், நம்முடைய புராணத்துக்கு முற்பட்டது. சரி, நம்முடைய பன்னிரு திருமறைகளில் மந்திரபாகம்னு சொல்லப்படுறது மூவர் தேவாரம். வேதத்தில் மந்திரம் பிராமணம் இருக்குது, அதுபோல் திருமறைகள்லேயும் மந்திரம் பிராமணம் இருக்குது. மந்திர பகுதிங்கிறது முதல் 7 திருமுறை, அதுதான் ரொம்ப ஒஸ்தி திருமுறைகளில். உபனிஷத் போல இருக்கிறது திருவாசகம் திருக்கோவையார், மற்றதெல்லாம் பிராமணம் போல இருக்குது. அந்த தேவாரத்திலேயே 6 திருவிளையாடல் வருது. அது நமக்கு ரொம்ப முக்கியம். நான்மாட கூடலானது, இந்த மதுரை நான்மாட கூடல் என்ற பெயர் பெற்றது. அதை சம்பந்த பெருமான் சொல்றார், செம்பொன்சை மாலையும் வாசிகையும் திருந்து புகையும் அவியும் பாட்டும் நம்பும் பெருமை நல்லாருடைய நம் பெருமான் இது என் கொல் சொல்லாய் உம்பரும் நாகர் உலகந்தானும் ஒலிகடல் சூழ்ந்த உலகத்தோறும்
அம்புதம் நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயில் கள் அமர்ந்தவாரே.
ஞானப்பால் உண்டவர் ஞானசம்பந்த பெருமான். அம்பாள் தன்னுடைய அபர பர வித்தைகளாகின்ற இரண்டு பால்களை தன்னுடைய பொற்கரங்கள்னாலே தன்னுடைய முலைகளிலிருந்து கறந்து ஒரு பொன் கிண்ணத்திலே ஏந்தி தன்னுடைய சிவானுபவத்தை அதில் இழைத்தாளாம். அம்மாவோட பாலே குழந்தைக்கு எல்லா வியாதிகளையும் போக்குற மருந்து. அதுக்கு மேலே அதுக்கு ஒரு வியாதி இருந்ததுன்னா அம்மா என்ன பண்ணுவா, மருந்து மாத்திரையே தன் தாய்ப்பாலில் இழைச்சி கொடுப்பா. அதுபோல மூல அஜ்ஞானமாகின்ற ஆணவ மலம் அடியோடு நசிக்கிறதுக்காகவும் ஜன்ம சம்சார பந்தம் நீங்கிறதுக்காகவும் பிறவி நோய் நீங்கிறதுக்காக அம்பாள் என்ன பண்ணா, பரமேஸ்வரனை தெரிஞ்சிக்காம பிறவி நோய் நீங்காது. சிம்டம்ஸை மட்டும் நீக்கி பிரயோஜனம் கிடையாது, மூலத்தோடு நீங்கணும். அப்போ சிவஞானத்தினால தான் மூல அஜ்ஞானம் நீங்கும், ஒளியினால தான் இருட்டு நீங்கும் என்பதை போல ஞானத்தினால தான் அஜ்ஞானம் போகும். பரமேஸ்வரனை தெரிஞ்சிக்காம ஆணவ மலம் நசிக்காது, அப்போ மீண்டும் பிறவி சம்பவிக்கும். சம்பந்த பெருமான் தான் பெருமானை அறிந்ததைப் போல இவர் அறிய வேண்டும் என்று சொல்லி அம்பாள் தான் தன்னுடைய சிவஞானத்தை குழைச்சி கொடுத்தானா, எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி. தான் அறிந்ததைப் போலவே பெருமானை தன்னுடைய பிள்ளை அறிய வேண்டும் என்று அம்பாள் பண்ணினான். ஆகவே ஞானசம்பந்த பெருமான் மீனாட்சி சொக்கநாதர் எப்படி அறிஞ்சு வைத்திருக்கிறாரோ அதை போல பெருமானை அறிஞ்சு வச்சிருக்கிறவர். ஆகவே அவருக்கு சமமான ஒரு ஆச்சாரிய மூர்த்தத்தை சைவம் ஏற்றுக்கலை. ஞானசம்பந்த பெருமானுக்கு இணையான ஆச்சாரியனை நம்முடைய சம்பிரதாயத்தில் நம்ம ஏற்றுக்கல. உள்ளவாறு அறிகின்ற பெருமான் அவர் சொல்றார் மதுரையை பற்றி, அம்புதம் நாள்களால் நீடும் கூடல் ஆலவாய். அம்புன ஜலம், அம்பும் ததாதி இது அம்புதா, ஜலத்தை கொடுக்கறதுனால மேகத்துக்கு அம்புதம்னு பேர். நான்கு மேகங்களை சுவாமி தன்னுடைய ஜட்டையிலேந்து படைச்சார். வருணன் பரமேஸ்வருடைய பெருமையை கேட்டறிந்தான் இந்திரன்டேந்து. சொக்கநாத பெருமான் உன்னுடைய பாவத்தை போக்கினாரா, பிரம்மகத்தி தோஷத்தை போக்கினாரா என்று கேட்டுட்டு அவன் என்ன பண்ணார், வருணன் இந்த சொக்கநாதருடைய திருவுருளை நான் சோதிச்சு பார்க்குறேன். அப்படின்னா இந்த ஜகத்தில் இருக்கிற அத்தனை லிங்கங்கள்லையும் மூலலிங்கமாகின்ற சொக்கலிங்கம் தான் ஒஸ்தியா, அதை நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொக்கநாத பெருமான் எழுந்துள்ளிருக்கின்ற மதுரையை அழிப்பதற்காக வருணன் தன்னுடைய சக்தியை முழுக்க பயன்படுத்தி பெரிய மழையை பொழிந்தான். அப்போ சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய ஜட்டையிலேருந்து நாலு மேகங்களை உண்டாக்கினார். அந்த நாலு மேகங்களும் கைகோத்துண்டு பந்தல் போல் இருந்து வருணன் கொற்ற அத்தனை ஜலமும் அந்த பந்தல் மேலே தெரித்து எட்டியிருக்கிற சமுத்திரத்தில் விழுமே தவிர மதுரையில் ஒரு டிராப் விழாது, அப்படி காப்பாற்றி விட்டன. அந்த ஒரு திருவிளையாடலாக சம்பந்த பெருமான் சொல்கிறார், அம்புதம் நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயின்கண் அமர்ந்தவாறு. சங்கப்பலகை தந்ததை சொல்கிறார், தாரா முய்த்தது பாணர்க்கு அருளோடே என்று சொல்கிறார். ஒரு பாணனார், பாணன் என்றால் பாடுபவர், அவருக்கு திருவிளையாடல் புராணத்தின்படி பத்திரன் என்று பெயர். பத்ரன், வீரபத்ரனுடைய பெயர் வச்சுருக்கார். பத்ரன்னா மங்களஸ்வரூபன் அர்த்தம், அச்சத்தை போக்குபவன் பத்திரன். பத்ர காளினா அச்சத்தை போக்குகின்ற காளி, உண்டாக்குகின்ற காளி இல்லை. பத்ரம்னா நல்லது, பத்ரம் பசியமா அப்படின்னு சொல்லியோ நல்லதையே பார்ப்போம். அந்த பத்ரனாகின்ற பாணன் இந்த திரு ஆலவாய் இப்ப இருக்கிற பெரிய கோயிலா அப்ப இல்ல, அப்ப இந்திரன் இழிச்சிய விமானம். இந்திரன் வந்து சுவாமியினுடைய கருவறையை உண்டாக்கி இருந்தார். துவஜஸ்தம்பத்திலேருந்து பலிபீட்டத்திலேருந்து எல்லாம் வெட்ட வெளியில தான் இருந்தது. அப்ப வெயிலும் மழையும் கொட்டும், சுவாமியினுடைய கருவறை மட்டும்தான் இந்திரன் அமைத்த விமானத்துக்குள்ள இருந்தது. அந்த நாள்ல கடும் குளிர்காலமா இருந்தாலும் மழை பெய்தாலும் ஒத்த காலோட வெறுங்காலோட இந்த பாணனார் அர்த்தஜாம பணி செய்வார். அப்படி செய்யும் பொழுது அவருடைய கையில் இருக்கிற அந்த வீணையினுடைய அந்த ஸ்ருதி குறையும், அவருக்கும் உடம்பு நடுங்கும் குளிர்னால. அதை பார்த்து சுவாமி கிருப்பையினால அவருக்கு தங்க பலகை கொடுத்தார். தங்க பலகை மேலே ஏறி நின்று நீ உன்னுடைய பாட்டை பாடி வீணை வாசின்னு சொன்னார். அதான் சங்கப்பலகை அளித்தது, தங்கப்பலகை அளித்தது. அதை வந்து தாரம் உய்த்தது பாணர்க்கு அருளோடே என்று சம்பந்த பெருமான் சொல்றார். இன்னொரு இடத்துலயும் சொல்றார், பக்திமையால் பாடுதலும் பரிந்தளித்தான் பாணர்க்கு கொழிலியும் பெருமான் பலகை அளித்தான் என்று சொல்றார். அடுத்தது தருமிக்கு பொற்கிழி அளித்தது, தருமிக்கு பொற்கிழி அளித்ததை அப்பர பெருமான் சொல்றார். தருமி என்பது ஒரு சிவாச்சாரிய குழந்தை, கல்யாணம் ஆகாம ஆச்சாரிய அபிஷேகம் ஆகாம சொக்கநாத பெருமானை தீண்டி பூஜை பண்ண முடியாது. பக்கத்துல இருந்துட்டு தரிசனம் பண்ணி திருத்தாள் முறையா இருந்துட்டு உபச்சாரங்கள்லாம் எடுத்து கொடுத்து கைங்கரியம் பண்ணலாம், ஆனா பெருமானை ஸ்பர்சிக்க முடியாது, தரிசிக்க மட்டும்தான் முடியும். அந்த சுவாமியை தொடர்றதுதானே நம்முடைய ஜென்மாவினுடைய ஒரு உண்மையான லாபம். முப்பொழுதும் திருமியினை தீண்டுவதற்கு நம்ம ஆசைப்படணுமா வேண்டாமா, அந்த ஆசை இருக்கணும். அதை விட்டுட்டு வைதிக காரியங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. சாமியை தொடர பாக்கியம் நமக்கு தான் இருக்குன்றதுனால நமக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கிற ஆசை நமக்கு இருக்கணும். ஒரு பத்தி பிரத்தியான இருக்கிற ஒரு ஸ்திரீ ஆத்துக்கார் துபாயிலிருந்து சம்பளம் அனுப்பணும்னு நினைக்காம அவர் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் 364 பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறத போல சிவாச்சாரியன் சுவாமி கூட இருக்கணும்னு நினைக்கணும். அதான் நினைக்கிறதுங்கிறது, மற்றதெல்லாம் நினைக்கிறதே இல்லையே. அதனால அவர் சுவாமியை பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இந்த காலத்தில் வரதட்சணை தரா மாதிரி அந்த காலத்தில் கன்னியாசுல்கம் தரணும். பெண்ணுக்கு பணம் தரலைன்னா கல்யாணம் பண்ணி தரமாட்டா, கன்னியாசுல்கம்னு பேர். அப்போ நிறையா பணம் கொடுத்தா தான் நமக்கு விவாகம் ஆகும். அதனால சுவாமிகிட்ட அவர் கேட்கவும் சுவாமி என்ன பண்ணார், ஒரு உபாயத்தினால அவருக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்து அவருக்கு பாண்டியராஜா வந்து 1000 பொற்காசு தரா மாதிரி பண்ணினார். அதெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். அதை அப்பர பெருமான் பாடுறார். திருப்புத்தூர் அப்படின்னு நமக்கு பக்கத்தாப்புல ஒரு ஸ்தலம் இருக்கு. மின் காட்டும் குடிமருங்குள் உமையாட்கு என்றும் விருப்பவன் கான் பொறுப்பு வலி சிலை கையோன்கான் பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிழி தருமிக்கு அருளினோன் கான். அப்பர் நாவுக்கு அரசர். நற்கனக கிழின்னு சொன்னார் என்னன்னா, பணம் வருதுங்கிறதுனால சந்தோஷப்படக்கூடாது, பணத்தோட பாவம் வரும். பணம் சாதுக்கள் கையிலேருந்து வந்ததுன்னா அது நற்கனக கிழி. அப்ப சொக்கநாதருடைய அருளை பெற்று தர்ம புத்தியோடு ஒரு குடைக்கீழ் மூ உலகங்களையும் ஆண்டு வருகின்ற செங்கோல் ஓச்சுகின்ற நல்ல சிவபக்தனாகின்ற ஒரு பாண்டிய ராஜா கையினால பணம் வந்தது. ஆகவே அது நல்ல பணம், யார் கொடுத்தாலும் பணத்தை வாங்கிட கூடாது. நற்கனக கிழி நல்ல அந்த அந்த பணத்தை கொண்டு தர்மம் வளரும். சம்பந்த பெருமான் வாசி தீரவே காசு நல்கிவீர்னு பதிகம் பாடினார். அவர் பாடின பொழுது அவருக்கு கொடுத்த காசு தங்கம் கம்மியா இருந்தது, அது தோஷம். பத்திரமாத்த தங்கமா கொடுங்கன்னு அவர் பாடினார். அதே பாட்டை இன்னைக்கு பாடும் பொழுது பெருமானே நான் சம்பாதிக்கிறது 1 ரூபாவா இருந்தாலும் அதுல பாவம் கலப்பில்லாம அந்த காசுல தோஷம் இல்லாம எனக்கு சம்பாத்தியத்தை கொடுங்க. வாசி தீரவே காசு நல்கிவீர், நான் சம்பாதிக்கிறதெல்லாம் நல்ல காசா இருக்கணும் என்று திருப்புத்தூர்ல பாடுறார். வலை வீசியது பாண்டியன், வலை வீசியத நம்முடைய குருநாதர் திருவாசகத்துல சொல்றார். அது தேவாலயத்திலே வருதுன்னு எழுதியிருக்கா, எங்க வருதுன்னு எனக்கு தெரியல. பாண்டியன் சுரம் தீர்த்தது. இந்த ஊர்ல ஞானசம்பந்த பெருமான் பரமேஸ்வரன் மன்மதனை தகித்தது போல இந்த ஊர்ல இருக்கிற கூன் பாண்டியனை தகித்து பரமேஸ்வரன் அந்த மன்மதனுடைய மனைவியாகின்ற ரத்திக்கு அனுகிரகம் பண்ணது போல கூன்பாண்டியனுடைய மனைவியாகின்ற மங்கையர்கரிசிக்கு அனுகிரகம் பண்ணி பரமேஸ்வரனை போலவே தானும் அவருடைய குமாரரா இருந்து அற்புதமான லீலைகளை பண்ணி சைவஸ்தாபனம் பண்ணினது பாண்டியனுடைய சுரம் தீர்த்தது. அப்புறம் சமணரை கழுவியற்றியதெல்லாம் தேவாரத்தில் வருகின்றன. திருவாசகத்தில் வருகின்ற திருவிழாடல்கள்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியம்புல திருக்கூத்தாடியது, ஆடக மதுரை அரசே பொற்றி. ஆடகம் அப்படின்னா ஹாடகம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு தங்கம்னு பேர். ஆனால் இது வெள்ளியம்பலம் என்பதனால ஆடு அகம் அப்படிங்கிற தமிழ் சொல். ஆடகம்னா அரங்கம், ஆடுகின்ற அகம் வீடு. சுவாமியுடைய கருவறை வேறு, ஆடகம் வேறு. அது ஆடுகின்ற இடம் வெள்ளியம்பலம், ஆடக மதுரை அரசே பொற்றி. வேதங்களுக்கு பொருள் உரைத்ததுன்னு ஒரு திருவிழாடல் இருக்கு. ஜகத்தை திரும்பி திரும்பி சுவாமி சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்கார். அப்ப நித்திய சூரிகளாக முக்தி நிலையில இருக்கிற உயிர்களை திரும்பி சிருஷ்டி பண்றது இல்ல. ஆனா ரொம்ப நாள் ஜெகத் வியாபாரம் இல்லாத காரணத்தினால அவளுக்கு வேதம் மறந்து போச்சு, வேதத்தினுடைய பொருள் மறந்து போச்சு. நாமும் வித்தைய சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, உடம்புல பிராணன் இருக்கிற வரையும் சம்பாதிச்ச வித்தைய மறக்க கூடாது, அந்த சங்கல்பம் நமக்கு வேணும். அதான் தொடர்ந்து அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குத்தான் அத்தியாயனம்னு பேரு, திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கிறது, மறந்துடவே கூடாது. ஒரு பிராமணனுக்கு தான் படித்த வித்தை மறக்கிறத விட உயிர் போகிறது சௌக்கியம். உடம்புலேருந்து உயிர் போகிறது துக்கம் கிடையாது, மறந்துடுத்து அப்படின்னு தலையை சொல்கிறது தான் துக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பெரிய ரிஷிகளுக்கே வேதத்தினுடைய பொருள் மறந்து போச்சு. அப்போ சொக்கநாத பெருமான்கிட்ட வந்து அவள் கண்ணீரும் கம்பளியுமா, பெருமானே உன்னுடைய அந்த திரோபாவத்தினால எங்களை இவ்வளவு மழுங்கு அடிச்சுட்டேளே, எங்களுக்கு அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னோடனே சுவாமி எல்லா ஸ்தலங்கள்லையும் உயர்ந்த ஸ்தலம்னு ஒன்று இருக்கு. எல்லா ஸ்தலங்களுமே கைலாசநாதர் இருக்கிற ஸ்தலம்தான், ஆனால் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு ஸ்தலம் உயர்ந்தது. அதில் பார்க்கும்போது குரு கிருபையை அடைகிற ஸ்தலம்னு பார்த்தேன்னா 3 உலகங்கள்லையும் ஆவுடையார் கோயில் தான், திருப்பெருந்துறை தான். எல்லா ஸ்தலங்கள்லையும் பெருமான் வேத ரூபமாக இருக்கார், ஆனால் அந்த திருப்பெருந்துறையில் வேதார்த்த ரூபமாக இருக்கார். வேதத்தினுடைய அர்த்தம் வேதம், அந்த வேத சாரம் அதற்கு. மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே என்று திருவாசகத்தில் திருப்பெருந்துறையை பற்றி சொல்கிறார். சுவாமி என்ன பண்ணுறார், இந்த சொக்கலிங்கம் வேதமயமாக இருந்தும் வேதப்பொருளை உரைப்பதற்கு பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தமாக எழுந்தருளினார். கோஷ்டத்தில் தென்னன் பெருந்திராக எழுந்தருளி வேதங்களுக்கு பொருள் உரைத்தார். அது ஒரு திருவிளையாடல். அதை சொல்றார் குருநாதர், கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல் இலங்கு குருமணி மெய்காட்டிட்டது. ஒரு மந்திரிக்காக, சேனாபதிக்காக அவன் என்ன பண்ணா, ராஜாட்டேந்து வாங்குற சம்பளத்தெல்லாம் சிவபுண்ணியத்துல செலவிட்டதோடு அல்லாமல் ராஜாவுடைய கஜானாலேருந்தும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப ராஜாவுக்கு சைன்யங்கள் தேவைப்பட்ட போது சுவாமி என்ன பண்ணார், இந்த பக்தனை காப்பாத்துறதுக்காக தானே பல சைன்யங்களை பல தேசங்களிலிருந்து நடத்தினு வந்தார். அதை மெய்காட்டிட்டது. அத குருநாதர் சொல்றார், மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் திருவாச்சகத்தில். அட்டமா சித்தி உபதேசித்தது, பட்டமங்கையில் பாங்கா இருந்தங்கு அட்டமா சித்தி அருளியாதுவும். திருப்புத்தூர் பக்கத்தாப்புல பட்டமங்கலம்னு ஒரு ஊர், அங்க சுவாமி கார்த்திகை பெண்கள் அறுவருக்கும் அட்டமா சித்திகளை உபதேசம் பண்ணினார். முருகப்பெருமானை பாலூட்டி வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர். அவர்களுக்கு பெருமான் பண்ணார் அட்டமா சித்திகளை உபதேசம் பண்ணினார். தண்ணீர் பந்தர் வைத்தது, சோழ பாண்டிய சைன்யங்களுக்குள்ள சண்டை வந்த போது நல்ல இந்த வைகாசி வெயில்ல பாண்டிய சைன்யத்துக்கு மட்டும் சுவாமி தாகிக்காமல் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்தாராம். 10 பேர் கை நீட்டினா அதனுடைய மூக்கிலேருந்து 10 தாரை வரும். 100 பேர் கை நீட்டினா அதுலேருந்து 100 தாரை வரும். 1000 பேர் கை நீட்டினா சகசர தாரை வரும். அப்படியா, சுவாமினால முடியாது உண்டா என்ன, எல்லாத்தையும் முடிச்சு கட்டுறது தானே சுவாமி. என்ன முன்னவனே முன்னின்றால் முடியாத ஒரு பொருள் உள்ளதோ, சுவாமி இப்படி செய்யறாருன்னு நம்ம வாயை பிடக்கவே வேண்டாம். சாமினால செய்ய முடியாதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவரால் எல்லாமே சாத்தியம், அனந்த சக்திமானவர் என்று பார்க்கின்றோம். அப்புறம் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சுவாமி ராத்திரி 2 வேளை அர்த்தஜாம ஆகி பள்ளியரை ஆனப்புறம் தியாகராஜா சிவாச்சாரர்களுக்கு தெரியாம பள்ளியரெல்லாம் ஆனப்புறம்னா வீதியில போயிருக்காரு நட்ட நடு ராத்திரியில. அப்படி போய் தூது போயிருக்காரு, பெரிய கிருபை பெரிய கிருபான்னு சொல்ற. இது என்ன பெரிய கிருபை, இது ஒரு பெரிய கிருபையா? இப்ப தன்னுடைய தோழனுக்கா எதை வேணா செய்வார்கள். நீங்கெல்லாம் நல்லா தெரியும், உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா, ஃப்ரெண்டுக்கா என்ன வேணா செய்யலாமே இல்லையா, அதுதானே சக்கியம்ங்கிறது. அப்ப சுவாமி செஞ்சது சாதாரண உபகாரம் தான், அதை ஒண்ணு பெருசா நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் மதுரைக்கு வெளியில இருக்கிற காட்டுல ராஜாவுடைய பாணம் விழுந்து ஒரு தாய் பன்றி செத்து போகும்போது தான் அப்பொழுதுதான் ஈன்றெடுத்திருக்கிற 12 குட்டிகளுக்கு பால் ஊட்டணுமே நினைச்சு, அது என்ன தன்னுடைய ஆத்துக்காரர் சொன்னதான், அந்த ஆத்துக்கார் சொன்னார், நீ ஆத்துல இரு சண்டைக்கு வராதுன்னு சொன்னார். நீங்க தான் என் உயிர், நீங்க மடிய நான் உயிர் வாழ்வேனா, இந்த பிள்ளைகளை சொக்கநாதன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு உயிர் விட்டானா. அப்ப அந்த பதிவிரதா தர்மம்ங்கிறது என்னமோ நரஜன்மாலதான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்ல, சிவகிருபா இருந்ததுன்னா நாம எந்த ஜென்மா எடுத்தாலும் சிவகிருபா இருக்கும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும். இப்ப உத்தமமான ஜென்மா எடுத்திருக்கிறோம், புராணம் கேட்கிறோம். ஆனால் இந்த புராணம் கேட்ட பலனால ஏதோ ஒரு பாப சேஷத்தினால நாம மட்டமான ஜென்மா எடுத்தாலும் இந்த புராணம் கேட்ட புண்ணியம் நம்மளை கைவிடாமல் அந்த ஜென்மால நமக்கு திவ்ய ஞானத்தை சுவாமி தருவார். திவ்ய ஞானத்தை பெறுவதற்கு திவ்ய சரீரம் தேவையில்லை, கிருபைதான் தேவை. திவ்ய ஞானத்தை பெறுவதற்கு திவ்ய சரீரம் தேவையில்லை, சுவாமியுடைய கிருபைதான் தேவை. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்தர வேண்டும். இத பிரத்யட்சமா ஒரு இடத்துல பரமேஸ்வர தீட்சிதர் எனக்கு, அவர் சிதம்பரத்துல நடராஜாக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். பூல புழு இருக்கும் தெரியுமா, பச்சை கலர் புழு. அர்ச்சனை பண்ண போது நடராஜாக்கால ஒட்டி நுடுத்து, ரோஜா பூவோட போய் சேர்ந்து வில்வத்தோட போய் சேர்ந்து ஒரு புழு ஒட்டி நுடுத்து. அந்த புழுவை கையால எடுக்கிறார், வரமாட்டேன்னு ஒட்டிக்கிறது, நீ வரும்போது வானு விட்டுட்டேன்னு. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என்மனத்தே வழுவாதிருக்க வரந்துட வேண்டும். அப்ப ஒரு புழு ஒரு பூவில ஏறி நடராஜா திருவடியில ஒட்டும்படியாகவும் அத பூஜைக்காரன் எடுக்கணும்னு நினைச்ச பொழுது நடராஜாவே நீ எடுக்காதேன்னு ஒரு புத்தியை அவனுக்கு கொடுக்கும்படியாக அந்த புழு புண்ணியம் பண்ணிருக்கா இல்லையா? ஆகவே புழு புண்ணியம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அத போல பன்றி என்ன சொன்னதா, பன்றி தாய் சொக்கநாதர் பார்த்துப்பாருன்னு சொன்னாராம். அதனால சுவாமி என்ன பண்ணார், என் பொறுப்புல விட்டுருக்கா, ஆகவே மீனாட்சி நீ ஜெகன் மாதாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ ஞானசம்பந்தனுக்கு பால் கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் இன்னைக்கு ஸ்திரீ வேஷம் போட்டுண்டு என்னுடைய 12 குழந்தைகளுக்கு ஒரே நேரத்துல பால் கொடுக்குறேன் அப்படின்னு போனார். இதுல இத இந்த ரசத்தை திருவாச்சகம் சொல்றது, கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பரிவார் எம் பிரான் ஆவாரே. இப்ப ஒரு பசுமாட்டுக்கு 2 கண்ணுக்குட்டி இருக்குன்னா பசுமாடு நடந்து போயிட்டே இருக்கும், கண்ணுக்குட்டி திறந்து போயிட்டே இருக்கும், ஊட்டிண்டே போகும். ஏன்னா பசு கண்ணுக்குட்டிக்கு சாமர்த்தியம் உண்டு. ஆனா பன்றிக்கு ஒரு பிரசவத்துல 10-12 குட்டி பறவை பிறக்கும், எல்லாம் ஒரே சமான கௌரவமா இருக்காது, சாமர்த்தியம் இருக்காது. ஒரு அம்மாவுக்கு 4 பேர் 8 பேர் பிறக்கிறோம், பல பேர் வித்வான்களா இருக்கலாம்,
ஒத்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி மக்கா கூட இருப்பா. அதனால வந்து தாயாருங்கிறவ கிருபா யார்ட்ட அதிகமா பண்ணுவான்னா மக்கா இருக்கிறவாள்ட அதிக கிருபா பண்ணுவா. அதனாலயே பக்தாள்லாம் தீனாளா இருந்திருக்காளாம், தரித்திராளா இருந்திருக்காளாம், வித்தையில வந்து அதிக ஈடுபாடு இல்லாம சிவகிருபைக்கு அப்புறம் ஈடுபாடு இல்லாம இருந்திருக்காளாம், படிச்சது போரும் சாமிக்கு கைங்கிறமும் இருந்திருக்காளாம். என்ன காரணம்னா அம்மாவுக்கு ஒன்றும் போதாத குழந்தைகள்ட்ட அதிக அன்பு இருக்கிற மாதிரி ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லைங்கிறதுனால சுவாமி எங்கிட்ட தானே அதிகமா அனுபவிப்பார் என்ற எண்ணத்துல அவ அப்படி இருந்திருக்கிறா. அப்ப இந்த பன்றி குட்டிகள் எல்லாத்துக்கும் சமமான சாமர்த்தியம் கிடையாது என்பதனால பன்றி தாய் மட்டும் தன் குட்டிகள் அத்தனை பேருக்கும் பால் ஊட்டும் போது நடந்து போகாது, படுத்துனுடும். அப்பதான் எல்லாருக்கும் பால் கிடைக்கும். அதுக்கு காம்பு அதிகம், எல்லாம் ஒன்று ஒவ்வொரு காம்புல பால் குடிச்சுட்டு இருக்கும். அது போல சுவாமி படுத்து கிடந்தார். அது திருப்புறங்குன்றத்தில் இருக்கு அந்த சிற்பம். அதனாலதான் கேவலம் கேழலாய் பால் கொடுத்த கிடப்பு அறிவார். சுவாமி அச்சலமா இருந்தாராம். குடிச்சுக்குங்கோ, நான் வயிறு ரொம்ப வரையும் குடிச்சுக்குங்கோ, நீங்கள்லாம் காம்பை விட்டுட்டு அண்ணன் போய் விளையாட ஆரம்பிச்ச அப்புறம் தான் நான் திரும்பவும் சொக்கலா அந்த லிங்கத்துக்குள்ள வந்து சேருவேன், அதுவரையும் நான் அங்கே காட்டிலே இருந்துக்கிறேன் என்று சுவாமி கிருபையோட இருந்தார். அதை யார் அந்த கிருபையை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு நான் தொண்டன் என்று திருவாசகத்தில் சொல்றார். கிடப்பறிவார் எம் பிரான் ஆவாரே. கரிக்குருவிக்கு உபதேசித்தது திருவாசத்துல வருது. கருங்குருவிக்கென்று அருளினை போற்றி என்று வருது. வலை வீசியது வருது. மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிலே அலைகளில் மீமிசை நடந்தாய் பொற்றின்னு வருது. அப்புறம் நம்முடைய குருநாதருக்கு பெருமான் உபதேசம் பண்ணினார். வாதோரடிகள் திருவாசகம் பாடிய குருநாதருக்காரு, அவருக்கு திருப்பெருந்திரளை வைத்து பெருமான் அனுகிரகம் பண்ணினார். அவருக்காக நிறைய பரியாக்கினார். அப்புறம் மண் சுமந்தார் அப்படி பார்க்குறோம்.